நேயர்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகின வாழ்த்தி வணங்குகின்றோம்.
இன்று மே மாதம் 14 தேதி எம் தமிழுக்கு சித்திரை திங்கள் 31 நாள். இஸ்லாத்துக்கு ஜவ்வால் 1, ஹிஜ்ரி 1442, பிளவ வருடம் 2021. நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறினால் அதற்கு பெயர் வாய்மை இல்லை. தத்துவம் என்றால் தமிழில் நிலைபெற்ற உண்மை என்பதுதான் பொருள். கடவுள் இருப்பதை உண்மை என்று நம்புவதை விட உண்மையாக வாழ்வதே கடவுள் தன்மை என்று உணர்த்துவதுதான் உயிர் வாழ்க்கையின் உன்னதமும் பகுத்தறிவும் கூட. கடவுள் மறுப்பு பகுத்தறிவாகாது. உண்மையான பாதையிலே பயணிப்பவர்களுக்கு நீங்காத நிம்மதியும் ஆனந்தமும் நிறைவாக வந்து சேரும். கடவுள் தத்துவம் நிலையானது, அமைதியும் ஆனந்தமும் வளர்க்கும் வல்லமை வாய்ந்தது என கூறி இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களையும் அழைத்து செல்கின்றேன். இப்போது எங்கள் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமான திரு மூவின் கன்சன்டைன் அவர்கள் திருக்குறள் அமுதை படைக்கவிருக்கின்றால் கேட்போம்.
பகைவர் உட்பட யாரிடத்திலும் பொறாமையை நீக்கிவிடும் மனவலிமையை பெற்றால் ஒருவர் பெறக்கூடிய சீரிய நன்மதிப்புகளில் அதனை ஒப்பது பெரிதில்லை. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது திருக்குறளின் 17 அதிகாரமான அழுக்காராமை என்னும் அதிகாரத்தின் 2 குறள், 162 குறள். விழுப்பேற்றின் அகுது ஒப்பது இல்லை, யார் மட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். கொள்ளை நோய் பரவும் ஊரில் கொடுத்து வைத்தவன் யார்? நோயினால் பீடிக்கப்படாதவன். பிறர் வாழ்வைக் கண்டே மாய்ந்து போகும் உலகில் கொடுத்து வைத்தவன் யார்? பொறாமைப்படாதவன். பிறர் செய்யும் தீமையை மன்னிப்பது பொறுமை. அவருக்கு வரும் நன்மையை பொறுத்து கொள்ள முடியாது பொறாமை. இதனால் பிறருக்கு தீமை இல்லை, பொறாமைக்காரனுக்குத்தான் தீமை. பிறர் ஒருவனை நோக்கி செய்யும் செயலின் விளைவாக இவன் மனதில் தோன்றுவதல்ல பொறாமை. பிறர் சுகப்படுவதைக் கண்டு இவன் தன் மனதில் மாயும் மாய்வே பொறாமை. ஆகவே இவன் தனக்கே தீமையை வரவழைத்துக் கொள்கிறான். மகனுடைய அன்பை பங்கு போட வந்துவிட்டாள் என்று மருமகளிடம் மாமியார் பொறாமை கொள்கிறாள். தம்பிக்கு செல்வமும் செல்வாக்கும் வருவது கண்டு அண்ணன் வயிறு எறிகின்றான். கணவன் வேறுபனிடம் பேசினால் மனைவி பொறாமைப்படுகிறாள். அலுவலகத்தில் ஒரு எழுத்தரை மேலதிகாரி அடிக்கடி கூப்பிட்டு பேசினால் மற்ற எழுத்தர் பொறாமைப்படுகிறார். எவ்வளவு பணம் இருந்தாலும் கூடுதலாக 1000 உடையவனை கண்டு பொறாமைப்படுகின்றனர். யார் யாரிடம் பொறாமைப்படுவது என்றில்லை. வீட்டு பொறாமை அன்பை கெடுக்கும், உறவு பொறாமை வலிமையை கெடுக்கும், சமுதாய பொறாமை நட்பை பழக்கத்தை கெடுக்கும். இவற்றை எல்லாம் விட பொறாமைக்காரன் தன் எரிச்சலால் மனப்புழுக்கத்தால் அடுத்தவரை எப்படி கெடுக்கலாம் என்று எண்ணமிடுவதிலேயே பொழுதை கழிப்பதால் அமைதியை இழப்பான். அன்பாக மனைவியிடம் பேசும் இன்பத்தை இழப்பான். அவன் அடையும் தீமையும் இழப்பும் அதிகம். உண்ணமாட்டான், உறங்க மாட்டான், தன் வருமானத்திற்கு உழைக்க மாட்டான். இவ்வாறு மனிதனை ஆட்டிப்படைக்கும் பொறாமை இல்லாமல் இருப்பதே பெறுவதற்கரிய பேறு. விழுப்பேற்றின் அகது ஒப்பது இல்லை, யார் மட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 17 அதிகாரமான அழுக்காராமை என்னும் அதிகாரத்தின் 2 குறள், 162 குறள்.
திருக்குறள் அமுதை தொடர்ந்து நச்சிந்தின கதையுடன் மறுமுனையில் காத்திருப்பவர் திரு ராதாகிருஷ்ண பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் வானொலியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பு நலந்த காலை வணக்கங்களுடன் நேர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நச்சிந்தனை நிகழ்ச்சி வழியே வான்வழியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மனிதர்களிடமும் பெரும்பாலான நேரங்களில் உள்ள பழக்கங்கள் ஒன்று ஒருவரை பற்றியோ ஒரு விடயத்தை பற்றியோ தீர ஆராயாமல் விமர்சனம் செய்தலாகும். ஆனால் பின்னர் அப்படி பேசி தேவையில்லாத சிக்கலில் நம்மை அது ஆழ்த்திவிடும். காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்று ஒரு பழமொழியுள்ளது. இதனை விளக்குவதாக அமைந்து ஒரு கதை கேட்போம் வாருங்கள். காட்டுப்பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருக்கும் மகர்ஷி ஒருவர் தன் தவத்தின் பொழுதே தன் கண்களை திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார். கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன ஏதென்று பார்க்காமல் அப்படியே விழுங்கிவிடுவார். முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள். இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவர்கள் கருதினர். முனிவர் இருக்கும் வழியே வேட்டைக்கு வந்த அந்த நாட்டின் அரசன் முனிவர் கையை நீட்டியதும் தான் வந்த குதிரையின் சாணத்தை எடுத்து கையில் வைத்துவிட்டு அவரை நையாண்டியுடன் பார்த்து சிரித்துவிட்டு அரண்மனைக்கு வந்துவிட்டான். அப்பொழுது அரசவைக்கு வந்த முக்காலமும் உணர்ந்த இன்னொரு துறவி அந்த அரசனை பார்த்து, முட்டாள்தனத்தினால் நீ செய்த வேலையினால் நீ முனிவருக்கு கொடுத்த சாணம் நரகத்தில் மலை போல் வளர்கிறது. நீ அங்கே சென்றதும் உன்னை முழுவதையும் உண்ண வைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். விளையாட்டு விபரீதமானதை உணர்ந்த அரசன் அன்றிலிருந்து தான் செய்த மகாபாவத்திற்கு பிராயச்சித்தமாக அரண்மனை நந்தவனத்தில் சிறிய குடிசை ஒன்றை அமைத்து அங்கேயே தங்கியிருந்து சுகபோகங்களை விலக்கி ஊரிலுள்ள பெண்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் உணவு கொடுத்து பாவம் செய்தால் என்ன பலன் என்று விளக்கி நாள்தோறும் அங்கிருந்து போதனை செய்து வந்தான். அப்பொழுது ஊர் முழுக்க பேச்சு வேறு மாதிரியாகிவிட்டது. அரசன் அழைத்தவுடன் ஊர் பெண்கள் குடிலுக்கு போகிறார்கள். அங்கேயே உணவு உண்டு பொன் பொருட்களுடன் வருகிறார்கள். நாட்டில் என்ன நடக்கிறதோ தெரியவில்லை என்று ஒவ்வொருவரும் தலை காது கண் மூக்கு வைத்து கதை கூற ஆரம்பித்தனர். அந்த வழியாக தன் கண் தெரியாத கணவனுடன் வந்த பெண்ணொருத்தி அரசனின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள். எங்கே இருக்கிறோம் என்று கணவன் கேட்க பெண்ணும் அரசனின் குடிலின் முன்பாக நிற்கிறோம் என்றதும் அந்த பெண்ணின் கணவன் ஓ தானம் கொடுப்பதாக கூறி பெண்களின் கற்பை சூறையாடும் கயவன் வீட்டின் முன்பா என்று கேட்கவே பதறிப்போன பெண் கணவனின் வாயை பொத்தி அழைத்து சென்று நடப்பவைகளை அவருக்கு விளக்கினாள். அதாவது அரசன் செய்த பாவத்திற்காய் அவருக்காக காத்திருந்த மலை போன்ற குதிரை சாணத்தை ஊரிலே இப்பொழுது அரசன் செய்கின்ற புண்ணியங்களை அறியாது புறம் பேசுபவர்கள் ஒவ்வொரு கவளமாக நரகத்தில் பங்கிட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். ஒரே ஒரு கவளம் மட்டும் மீதமிருந்தது. அதையும் இறுதியாக நீங்கள் எடுத்து கொண்டீர்களே என்று வருந்தினார். ஆம் நேயர்களே, தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது. அப்படி விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டு கொள்ளும் நிலைக்கு ஆளாக வேண்டி வரும். உண்மை எதுவென அறியாது பம்பு பேசிக்கொண்டு திரிபவர்கள் மற்றவர்களின் பாவத்தில் பங்காளிகளாய் மாறுகின்றனர். நல்லதே நினைத்திருப்போம். நன்றி, வணக்கம்.
SVS Panel and Paint Auto Service Limited. உங்கள் வாகனங்களில் திருத்த வேலையா? எங்கே யாரிடம் போவது என யோசிக்கிறீர்களா? உங்கள் சகல விதமான பழுதடைந்த வாகனங்களையும் குறித்த நேரத்தில் குறித்த நாட்களில் மறுசீரமைத்து உத்தரவாதத்துடன் விரிவாகவும் தரமாகவும் செய்து தர காத்திருக்கிறார்கள். SBS Panel and Paint Auto Service தாவரத்தார் இடம் 13 ஐ ரயன் பிளேஸ் வரிகா சிட்டி. தொடர்புகளுக்கான தொலைவிசி இலக்கம் சுதன் 021 1789645. மேலதிக தொடர்புகளுக்கு 0921 8946 45. SBS Panel and Paint Auto Service Limited.
Mortgage Masters Limited. அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
அன்பான சங்கநாத உறவுகளே, இப்போது நாம் தரவிருப்பது விசேட புனித ரம்லான் நிகழ்ச்சி. கடந்த ஒரு மாத காலமாக நோன்பு நோற்று இப்போது புனித ரம்லானை கொண்டாடி கொண்டிருக்கும் உறவுகளுக்கு புனித ரம்லானின் மகத்துவம், அதன் நன்மைகள், அவர்களின் நம்பிக்கைகள் பற்றி தருவதற்கு கலிகத்துக்கு வந்துள்ளார் அன்பு தம்பி ஜெரித் ஆப்டின் அவர்கள். வணக்கம் ஜெரித், இப்போது நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜெரித் பேசுறேன். புனித ரமலான் மாதம் உலகம் முழுக்காவும் வாழ்ற முஸ்லீம் மக்கள் நோன்பு நோக்கிறாங்கன்ட்டு சொல்லி, இந்த நோன்பு இந்த நோக்கம் நன்மைகளை பார்த்தோம்னு சொன்னா, நோன்பு நோட்பது கட்டாய கடமை, கடமைகள் ஒன்று இது. புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது சக்தி பெற்ற அனைத்து முஸ்லீம்கள் மீதும் கட்டாய கடமையாகும். இதை அல் குர்ஆன் தெளிவாக எடுத்து சொல்கிறது. பட் இருந்தாலும் சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தோர், நோயாளிகள் கட்டாயமாக நோன்பு பிடிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. குர்ஆன் கூறுகிறது, நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 183வது வசனத்துல இது கூறப்படுது. இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து கூறும். உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோட்கட்டும் என்று அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 185வது வசனம் கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்தின் மீது மட்டுமன்றி அவர்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை இதிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ரமலான் மாதம் தேர்வு செய்யப்பட்டது ஏன்? நோன்பு கடமையாக்குவதற்கு ஏனைய மாதங்களை விடுத்து ரமலான் மாதத்தை இறைவன் ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பார்த்தால், மேற்கண்ட வசனத்தில் இந்த கேள்விக்கு இறைவன் விடை அளிக்கின்றான். மனித சமுதாயத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் அல் குர்ஆன் இம்மாதத்தில் தான் அருளப்பட்டதால் இம்மாதம் ஏனைய மாதங்களை விட உயர்ந்து நிற்கிறது. எனவேதான் இம்மாதம் தெரிவு செய்யப்பட்டது என்று இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். இதிலிருந்து அல் குர்ஆனின் மகத்துவம் நமக்கு மிக தெளிவாக தெரியும். நோன்பு நோட்பதுடன் நமது கடமை முடிந்து விடுகிறது என்று நினைக்காமல் அல் குர்ஆனுடன் நமது தொடர்பை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக புனித ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆனை ஓதுதல், அதற்கு அதை விளங்குதல் என அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். நோன்பினுடைய நோக்கங்களை பார்ப்போமாக இருந்தால், எதற்காக நோன்பு நோட்க வேண்டும்? இக்கேள்விக்கு பலர் பலவிதமாக பதில் சொல்ல முடியும். பசியின் கொடுமையை பணம் படைத்தவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சிலர் கூறுவார்கள். பசியை உணர்வதுதான் காரணம் என்று அல்லாஹ் கூறவில்லை, அவனது தூதரும் கூறவில்லை. பசியை உணர்வதுதான் காரணம் என்றால் செல்வந்தர்களுக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்றாடம் பசியிலேயே உள்ளவனுக்கு நோன்பு கடமை இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் பணக்காரர்கள் கூட நோன்பு நோட்காமலேயே பசியின் கொடுமையை உணர்ந்துதான் இருக்கின்றனர். பசியை உணர்வதால் தான் சாப்பிடுகின்றனர். நெருப்பு சுடும் என்பதை எப்படி சர்வசாதாரணமாக உணர்கின்றோமோ அது போலவே மனிதர்கள் மட்டுமன்றி எல்லா உயிரினங்களும் பசியை உணர்ந்திருக்கின்றன. எனவே பசியை உணர்வதற்கான நோன்பு கடமையாக்கப்பட்டதாக கூறுவது என்னை பொறுத்தவற்றிலும் அவ்வளவு பொருத்தமானதல்ல. உடல் ஆரோக்கியம் பேணப்படுவதுதான் நோன்பின் நோக்கம் என்று வேறு சிலர் கூறுகலாம். நோன்பு நோட்பதால் உடல் ஆரோக்கியம் பேணப்படும் என்று அல்லாஹ்வும் கூறவில்லை, அவனது தூதரும் கூறவில்லை. உடல் ஆரோக்கியம் இதனால் ஏற்படும் என்பது காரணம் என்றால் நோயாளிகள் வேறு நாட்களில் நோற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுவானா? நோயாளிகளுக்கு தானே ஆரோக்கியம் அவசியம் தேவை. நோன்பே ஒரு மருந்து என்றிருக்குமானால் நோயாளிகளுக்கு நோன்பிலிருந்து விளக்கு அளிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. எனவே நோன்பு நோட்பதற்கு இதை காரணமாக கூறுவதும் என்னை பொறுத்தமட்டில் சற்று தவறாகும். சில மனிதர்களுக்கு இதனால் ஆரோக்கியம் ஏற்படலாம். அதாவது அல்சர் போன்ற நோய் ஏற்பட்டவர்களுக்கு இதனால் நோய் அதிகரிக்கவும் செய்யலாம். எனவே இறை திருப்தியை நாடி நிறைவேற்றப்படும் ஒரு வணக்கத்திற்கு இது போன்ற அற்பமான காரணங்களை கூறி நோன்பை பாழாக்கிவிடக் கூடாது. நோன்பு கடமையாக்கப்படுவதற்குரிய காரணத்தை அல்லாஹ்வே மிக தெளிவாக கூறிவிட்டான். அந்த காரணம் தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நோன்பு கடமையாக்கப்படவில்லை. மேலே நாம் எடுத்துக்காட்டியுள்ள வசனத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். நோன்பு நோட்பதால் இரையச்சம் ஏற்படும். இரையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் கூறுகின்ற காரணம். நமக்கு சொந்தமான உணவை பகல் நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டதால் தவிர்த்து விடுகிறோம். நமது வீட்டில் தாம் தனியாக இருக்கும் போது நமக்கு பசி ஏற்படுகிறது. வீட்டில் உணவும் இருக்கிறது. நாம் சாப்பிட்டால் அது யாருக்கும் தெரிய போவதில்லை. ஆனாலும் நாம் சாப்பிடுவதில்லை. நாம் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டதால் நாம் சாப்பிடுவதில்லை. யாரும் பார்க்காவிட்டாலும் நாம் சாப்பிடுவதில்லை. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் எமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருப்பதால் தான் நாம் சாப்பிடுவதில்லை. யாரும் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக நமக்கு சொந்தமான உணவை ஒதுக்கும் நாம் ரமலான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹராமான காரியங்களில் ஈடுபட நினைக்கும் போது ஹலாலான பொருட்களை இறைவனுக்கு பயந்து நாம் ஒதுக்கி வந்ததை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆன்மீக பயிற்சி தான் நோன்பு கடமைக்கப்பட்டதற்கான காரணம். இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கியுள்ளார்கள். யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1903 மற்றும் 6057 பாகங்களில் காணலாம். பசித்திருப்பது நோன்பின் நோக்கம் அல்ல என்பதும் இங்கே விளங்கப்படுகிறது. நோன்பின் மூலம் எடுக்கப்படும் பயிற்சி நம்மிடம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது இங்கே விளக்கப்படுகிறது. நோன்பு மூலம் பெற்ற பயிற்சி பொய் சொல்வதிலிருந்தும் தீய நடவடிக்கைகளிலிருந்தும் தடுக்கவில்லை என்றால் அது நோன்பு அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் நோன்பு நோற்றுள்ள நிலையில் நம்முடன் வீண் வம்புக்கு யாரும் வந்தால் கூட சரிக்கு சரியா அவர்களுடன் வம்புக்கு போகக்கூடாது எனவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். உங்களில் ஒருவர் நோன்பு நோற்று இருக்கும் போது யாரெனும் சண்டைக்கு வந்தால் யாரெனும் திட்டினால் நான் நோன்பாளி என்று கூறிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் அபு நூல் புகாரி 1893 மற்றும் 1903. நோன்பு என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இதுதான் நோன்பின் நோக்கம் என்று உணர்ந்தால் தான் அந்த நோக்கத்தை நாம் அடைய இயலும். 30 நாட்கள் நோன்பு நோற்று பயிற்சி எடுத்தவர்கள் ரமலானுக்கு முன் எந்த நிலையில் இருந்தமோ அதே நிலையை தான் ரமலானுக்கு பிறகு நம்மிடம் இருந்து இருக்கிறது என்றால் நாம் எந்த பயிற்சியும் இந்த நோன்பு மாதத்தில் இந்த 30 நாளும் பெறவில்லை என்பதுதான் இதன் பொருள். எனவே இத்தகைய நிலை ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நோன்பினால் கிடைக்கப்பெறும் மறுமை பலன்கள். நோன்பின் மூலம் இவ்வுலகில் நாம் பயிற்சி எடுக்கிறோம். இதனால் நமக்கு அல்லாஹ்விடம் என்ன கிடைக்கும்? வேறு எந்த நல்லுறத்துக்கும் கிடைக்காத மகத்தான பரிசுகள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பின்மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி விளக்கியுள்ளார்கள். ஒவ்வொரு நன்மையும் அது போன்ற 10 மடங்கு முதல் 700 மடங்கு நிகரானது. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும் என்று உங்கள் இறைவன் கூறுகின்றான் என நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 1945. அதாவது இதெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்கள். மற்ற எந்த வணக்கத்தையும் விட நோன்பு அதிகமாக பரிசுகளை பெற்று தரும் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை, அதாவது இந்த நெடுநாட்களாக நாங்கள் நோன்பு இருக்கிறதால நோன்பாளியின் வாயிலிருந்து ஒரு விதமான வாடை வரும். அந்த வாடை அல்லாவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 1894 மற்றும் 1904. நோன்பாளுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு துறக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான், தன் இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலி, நூல் புகாரி 1904. இறைவனை சந்திக்கும் போது நோன்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சி உறும் விதத்தில் அவர்கள் இறைவன் நடத்துவான் என்பதன் பொருள். மறுமை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதைவிட வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்றாரோ அவரது முன் பாவங்களும் மன்னிக்கப்படும். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 38 மற்றும் 1901 மற்றும் 2014. பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. அனைத்து பாவங்களும் மன்னிப்பு கிடைப்பதென்பது சாதாரணமானதல்ல. சிறிய அமல் மூலம் இவ்வளவு பெரிய வாக்கியங்களை கிடைப்பதால் நோன்பு நோற்பதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். ஆகவே இந்த நோன்பு மாதத்தில் நாங்கள் பாவங்களை தவிர்த்து நன்மையான விடயங்களை மட்டும் நாடி இந்த மாதத்தை சிறப்பாக்க வேண்டும். அத்தோடு இந்த மாதத்தில் உலகமெங்கும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து, அது குறிப்பிட்ட இஸ்லாமிய சட்டத்தின்படி 2.5% அந்த அவங்கள் சேர்த்து வைத்த நிதி மற்றும் குறிப்பிடப்பட்ட பொருட்களிலிருந்து சகாத், அதாவது ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வார்கள். அடுத்தது தொழுவதற்கு முன்னால் சகாதுல் ஃபித்ரா கொடுப்பார்கள். நியூசிலாந்தை பொறுத்தவரை ஒருவருக்கு $10, வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு அமைப்புகள் இருக்குது. ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னு சொன்னால் 2.5 kg அரிசி என்று சொல்வார்கள். அவ்வாறு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அளவில் அதை தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதன்படியில் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு நிறைய நன்மைகளை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் நமக்கு முஸ்லீம்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த முஸ்லீம் மக்களுக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நன்றி ஜெரித், இந்த நிகழ்ச்சிக்கு மனம் வந்து வருகை தந்ததுக்கு நன்றி. சற்று புறங்கள். இந்த புனித ரம்ளானை பற்றி ஒரு 7 வயது சிறுவன் மனமிருக பாடிய பாடலை தெரிவித்திருக்கின்றேன். இதை கேட்டு பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.
சமூக அறிவித்தல்
மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் 2021. எதிர்வரும் ஜூன் மாதம் 12 சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் மவுண்ட் ரோஸ்கில் மேரோட் யுத்த ஞாபக மண்டபத்தில் அமையப்பெறும் பாவலரேறு பிரிஞ்சித்தனர் அரங்கில் தமிழ் திருவிழாவாக இயல் இசை மற்றும் பல்வேறு மொழித்திறன் போட்டிகளுடன் அறிஞர்களின் உரை தமிழிசை என்ற வகையில் கொண்டாடி அன்னை தமிழுக்காக செங்குருதி கொடுத்த செம்மல்களை வணங்கி நினைவுபடுத்தும் மொழி போர்த்தியாய்களின் வீரவணக்க நினைவுவேந்தல் நாள் எதிர்வரும் ஜூன் மாதம் 12 சனிக்கிழமை மாலை 6 நேரோ யுத்த ஞாபக மண்டபத்தில் நடைபெறும். மறந்து விடாதீர்கள். நேர்களே, தொடர்வது 25 வருடகாலமாக ஓயாது யோகாசன பயிற்சி பட்டறை மூலம் சமூக சேவையாற்றும் திரு சுந்தர் ரங்கநாதன் அவர்களுடைய கடந்த வார தொடர்ச்சி. வணக்கம் ஐயா, ஆரம்பிங்கள்.
வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் பிராணாயாமம் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் உஜ்ஜை பிராணாயாமா அப்படின்னு பார்த்தோம். தொண்டை மூலமாக மூச்சை இழுத்துட்டு ஆல்டர்னேட் நாஸ்டல் மூலமாக மூச்சை விடுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் பழங்களையும் பற்றி என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாடி சுத்தி பிராணாயாமான்னு பார்த்தோம். அது ரொம்ப பாப்புலர் பிராணாயாமான்னு சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. அதனுடைய பயன்கள் என்ன ஏதுன்னு பார்த்தோம். நாடி சுத்தி பிராணாயமா பண்ணுறது மிக எளிது, அதே சமயத்தில் மிக அதிக பழங்களை கொடுக்கக்கூடியது. ரத்த அழுத்தத்துக்கு அந்த பிராணாயாம பண்ணினா அதை நம்ம வந்து ரத்த அழுத்தத்தை நம்மளை கைக்குள்ளே கொண்டு வரலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான பிராணாயாமா. அது பார்த்தோம். மனசு கொஞ்சம் நிம்மதி அடையிறதுக்கு, நம்மளை குவைட் ஆகிறதுக்கு, காம்னஸ் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் நாடி சுத்தி பிராணாயாமம் மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம். இந்த தடவை அடுத்து ஒரு சின்னதாக ஒரு 2 பிராணாயாமா பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து இங்கே அதுக்கு முன்னாடி வந்து பிராணாயாமாவில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று, சின்ன வயசு பசங்களுக்கு வந்து பிராணாயாமம் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. ஒரு 12 ஆகணும், அதுக்கப்புறம் தான் பிராணாயாமம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நலம். அதற்கு முன்னாடி வந்து பிராணாயாமம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு புரியறது கஷ்டம். அதுக்கப்புறம் மூச்சு எப்படி எடுக்கிறது, மூச்சு எப்படி விடுறதுங்கிறது சரியாக சொல்லித்தரல, சரியாக பண்ண முடியலன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. 12 மேலே ஆனப்புறம் பிராணாயாமம் பற்றி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சூரிய பேதனா சந்திர பேதனா அப்படின்னு ஒரு 2 பிராணாயாமம் பற்றி பார்க்கலாம். சூரிய பேதனா அப்படின்னா வந்து இந்த பிராணாயாமம் பண்ணும்போது எப்படின்னா உங்களுக்கு உங்களோட உடம்பை உஷ்ணப்படுத்துறதுக்கு இந்த சூரிய பேதனா பேரே சொல்லுது, உங்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லுது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த பிராணாயாமம் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய உடம்பு உஷ்ணப்படுத்தலாம் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் குளிர்காலத்தில் இதை பண்ண முடியாது. வெயில் காலத்தில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய உஷ்ணம் அதிகமாகும். அதனால் குளிர்காலத்தில் சூரிய பேதனா பண்ணணும், விண்டரில் சூரிய பேதனா பண்ணணும், சம்மரில் சந்திர பேதனா பண்ணணும். நம்ம சூரிய பேதனை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இடது நாசில் மூடிண்டு வலது நாசல் வழியாக மூச்சை எல்லாம் இழுத்துட்டு இடது நாசல் வழியாக மூச்சை விடணும். இது வந்து சூரிய பேதனா. சந்திர பேதனா அப்படியே ஆப்போசிட்டு. நீங்கள் இடது நாசி மூலமாக நல்ல மூச்சை இழுத்துட்டு வலது நாசி மூலமாக மூச்சை விடணும். இதுதான் வந்து சூரிய பேதனா சந்திர பேதனா. ரொம்ப சிம்பிள். இது பண்ணால் நீங்கள் வந்து ஒரு 12 தடவை பண்ணீங்கன்னா நீங்களே உணர்வீங்க இது உங்களோட பாடி வெப்பம் அடையதில். நீங்கள் சூரிய பேதனா பண்ணும்போது, சந்திர பேதனா பண்ணும்போது நீங்கள் உங்கள் பாடியை ஓரளவு குளிர்ச்சியை நீங்கள் நல்லாவே நீங்கள் உணரலாம். இதை பண்ணும்போது ஒரு 12 தடவை பண்ணணும். எவ்வளோ நல்ல மூச்சை இழுக்கலாம், மூச்சை விடலாம் அப்படின்றது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. குறைஞ்சது ஒரு 6 மூச்சை இழுத்துட்டு ஒரு 6 விட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸலேஷனை நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்ல பயனை கொடுக்கும். இது சின்னதாக ஒரு 2 பார்த்தோம். அடுத்த வாரம் வேற 2 பிராணாயாமம் பார்க்கலாம். அது பேர் வந்து ஒன்று சீத்தளி சீத்காரி அப்படின்னு 2. இது 2 வந்து குளிர்ச்சியை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு பிராணாயாம வகைகள். அதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி நேர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதம் ஒளி முற்றுப்பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியினை அளவுறச் செய்தவர்களுக்கும் இதை கேட்டு ரசித்த அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி டேனியல் பிரான்சிஸோடு விடைபெறும் உங்கள் அற்புத சிங்கம்.